முதலாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் பதம் 7. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நிஷ்டிதி. த்விதீயம் து பவாயாஸ்ய ரசாதல கதா மகிம் உத்தரிஷன் உபாதத்த யக்ஞேஷ ஸௌகரம் பபுஹு. த்விதீயம் து பவாயஸ்ய ரசாதல கதா மகிம் உத்தரிஷ்யன்னுபாதத்த யக்ஞேஷ சௌகரம் பபுஹு. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெயஸ்ரீ பிரபுபா. எல்லா யாகங்களையும் அனுபவிப்பரான பரமபுருஷர் ஒரு பன்றி நவதாரத்தை ஏற்றார். மேலும் பூமியின் நன்மைக்காக அவர் பிரபஞ்சத்தின் மிக தாழ்ந்த பிரதேசத்திலிருந்து அதை உயர்த்தினார். பொருளுரை குறிப்பு என்னவென்றால், முழுமுதற் கடவுளின் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட கடமையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட கடமையின்றி எந்த அவதாரமும் தோன்றுவது சாத்தியமல்ல. மேலும் அத்தகைய கடமைகள் எப்பொழுதும் அசாதாரணமானவையாகவே உள்ளன. அவற்றை எந்த ஜீவராசியாலும் செய்ய முடியாது. அசுத்தமான புளூட்டோவின் பிரதேசத்தில் இருந்து பூமியை வெளியேற்றுவதற்காகவே பகவான் வராக அவதாரமாக தோன்றினார். அசுத்தத்திலிருந்து ஒரு பொருளை கிளறி எடுப்பது என்பது ஒரு பன்றியின் வேலையாகும். பூமியை இத்தகையதொரு அசுத்தமான இடத்தில் ஒழித்து வைத்த அசுரர்களுக்கு பரமபுருஷர் பகவான் இந்த அதிசயத்தை செய்து காட்டினார். முழுமுதற் கடவுளால் செய்ய முடியாது ஒன்றுமில்லை. ஒரு பன்றியின் வடிவத்தை ஏற்ற போதிலும் அவர் எப்பொழுதும் உன்னத நிலையிலேயே இருப்பதால் அவர் தமது பக்தர்களால் வணங்கப்படுகிறார். ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜினாஞ்சன சலாகயா சத்ஸ்வரூபி லிதமேனஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரீங்க த்ரிபாதமஹம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யமீஸ்வரம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்யதேசதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாச ஹரி குரு பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து இந்த பகவானுடைய ஓரோரு அவதாரனுடைய லீலைகளையும் வந்து கொஞ்ச நாளா படிச்சுட்டு வரோம். நேற்று வந்து கூர்ம அவதாரம், பகவான் எதுக்காக கூர்ம அவதாரம் பண்ணாங்க, அப்புறம் அந்த பார்க்கடல் பார்க்கடல் கடைந்து அதுலேருந்து அமிர்தம் எடுத்தது, மோகினி அவதாரம் பண்ணது, இந்த லீலைகள்லாம் வந்து நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ நேற்று லீலையுடைய தத்துவம் என்னது, பகவான் என்ன சொன்னாங்க, தேவர்கள் இடத்துல இந்த பார்க்கடல் கலையிறதுக்கு வந்து நிறைய சக்தி தேவை இருக்கும், அது மாதிரி நிறைய பொறுமை தேவை, நிறைய பொறுமையா இருக்கணும், சகிப்புத்தன்மை நிறைய வேணும், பொறுமை கடைபிடிக்கணும், கோவப்படக்கூடாது, தேவர் அசுரர்கள் கூட சண்டை போடாதீங்க, அவங்க கூட நட்பு வச்சுக்கோங்க, எந்த பொருள் வந்தாலும் அதுக்காக ஆசைப்படாதீங்க, அமிர்தத்துக்காக மட்டுமே பொறுமையா காத்துருங்க அப்படின்னு சொல்றாரு பகவான் இல்லையா. அந்த மாதிரி பௌதிக வாழ்க்கையில வந்து நிறைய துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம பகவானுடைய உலகத்துக்கு போறதுக்கு பகவான் மேல அன்பு, கிருஷ்ணா மேல தூய அன்பு, பக்தி தொண்டு, இந்த பக்தி தொண்டு அடையிறது தான் நம்ம லட்சியமா இருக்கணும். கிருஷ்ணா மேல தூய்மையான அன்பு ஏற்படணும், கிருஷ்ணாவோட உலகத்துக்கு திரும்ப போகணும். இப்போ அது வந்து அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. இந்த ஜட உலகத்திலிருந்து கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போறதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. அதுக்கு நிறைய பரீட்சை இருக்கும், நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும், நிறைய அசௌகரியங்கள் இருக்கும், சில நேரம் நமக்கு வந்து நம்மளால் பொறுமை இழக்க வேண்டியது இருக்கும், சில நேரங்களில் கோவப்பட வேண்டியது இருக்கும். ஆனால் அதையெல்லாம் சகிச்சுக்கணும். உபதேச அமிர்த புஸ்தகத்தில் ரூபகோஸ்வாமி சொல்கிறார், வாச்சோ வேகம் மனசக்ரோதோ வேகம் ஜிக்வா வேதம் உதரோபஸ்த வேகம் ஏதான் வேகாஞ்சோ வெதலீத தீர சர்வாம் அப்படின்ச்சா பிரதிபிம்ச சிஷ்யா. யார் ஒருத்தர் வந்து மனதால் ஏற்படக்கூடிய உந்துதல்கள், வாத்தியால் ஏற்படக்கூடிய உந்துதல்கள், புலன்களால் ஏற்படக்கூடிய உந்துதல், வாச்சா மனசா, வாச்ச வேகம் மனசு, உதரோபஸ்த வயிறு புலன்கள், புலன்களால் ஏற்படக்கூடிய உந்துதல்கள், இதெல்லாம் யார் வந்து பொறுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து உலகம் முழுவதும் சீடர்களை ஏற்றுக்கூடிய தகுதி பெறாங்க. ரொம்ப வசாமி சொல்றேன். அப்போ ஒருத்தர் வந்து எவ்வளவு சிறந்த பக்தர் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, அவர் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அத தன்னுடைய அந்த எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் கிளர்ச்சி அடையாம இருக்கு, அப்பதான் அவர் மிக உயர்ந்த நிலையில இருக்காருன்னு சொல்ல முடியும். யார் மிக உயர்ந்தவர் அப்படின்னா, செல்வத்தை வச்சிடல, பணம் நிறைய வச்சிருக்காங்க, சொத்து நிறைய வச்சிருக்காங்க, நிலம் வச்சிருக்காங்க, பெரிய குடும்பத்துல பிறந்திருக்காங்க, ரொம்ப பணக்காரங்க, அதை வச்சு அவன் உயர்ந்தவன் சொல்றதில்ல. ஒரு உயர்ந்தவன்னா எதை வச்சு சொல்றதுன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒருத்தருக்கு வாழ்க்கையில வரக்கூடிய தர்ம சங்கடமான நிலையில கூட, ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டமான நிலை, தர்ம சங்கடமான நிலை வருது, எவ்வளவு துன்பங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, அந்த நேரத்துல கிளர்ச்சி அடையாம நிதானமா பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டு இருந்தா அவர்தான் மிக உயர்ந்த பக்தர், அவர்தான் மிக உயர்ந்த பக்தர். மாதிரி நிறைய பக்தர்கள் நம்ம பாகவதத்துல பாக்கலாம். ஏற்று பேசியிருந்த பிரகலாத் மகாராஜர், குசேலர், பரீட்சித் மகாராஜ், பாண்டவர்கள், குந்தி தேவி, எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய கஷ்டங்கள் வந்தது, நிறைய துன்பங்கள் இருந்தது, ஆனால் அவங்க நிதானத்தை கைவிடாம பக்தி பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால தான் அவங்க பகவானி பக்தர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்காங்க, மிக உயர்ந்த பக்தர்கள். ஸோ இந்த மாதிரி ஓரொரு அவதாரம் இங்கே பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்றார். பகவானுடைய ஓரொரு அவதாரத்துக்கும் வந்து ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் பகவான் அவதாரம் பண்ண மாட்டாங்க. கிருஷ்ணா வந்து ஒரு அவதாரம் பண்றாருன்னா காரணம் இல்லாமல் இருக்காது. ந காரணம் கர்ணம் செவித்ததே உண்மையில என்ன சாஸ்திரம் சொல்லுதுன்னா, கிருஷ்ணா வந்து இங்க அவதரிக்க காரணம் தேவையில்லை, காரணமே இல்லை. அப்ப எதனால வராரு? கருணை. கிருஷ்ணா வந்து அவருடைய கருணையினாலதான், அவருடைய தனிப்பெரும் கருணையினாலதான் இந்த உலகத்துல கிருஷ்ணா அவதாரம் பண்றாரு. ந காரணம் கர்ணம் செவித்ததே ந சமா அதிகர்ஷி திஷ்யதே. அப்படி பகவான் இந்த உலகத்துல தோன்றும் போது, இந்த உலகத்துல தோன்றினாலும் சரி தோன்றாலினாலும் சரி, பகவானுக்கு சமமானவர் யாரும் இருக்க முடியாது, கிருஷ்ணாவுக்கு சமமானவர் யாரும் கிடையாது. நஷ்டமா அதிகர்ஷி திஷ், அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. ந காரணம் கருணம் செவித்தது நஷ்டமா அதிகர்ஷி திஷ்யது பராச சக்தி விவிதை விஸ்வயது. பகவானுடைய சக்தி வந்து எல்லையற்றது. சாபாபதி ஞான பலா கிரியாச்ச, அவருடைய அறிவு, பலம், செயல், இதெல்லாமே வந்து அமானுஷ்யமானது. அமானுஷ்யமானதுன்னா நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, நம்முடைய சக்திகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கிருஷ்ணாவுடையது. அதான் கிருஷ்ணாவுடைய சக்தி. ஸோ இப்படி கிருஷ்ணா வந்து காரணமற்ற கருணையினால்தான் இந்த உலகத்துல வர்றார். ஸோ கிருஷ்ணா இந்த உலகத்துல வந்து, பகவான் வந்து இந்த உலகத்துல லீலை பண்ணலைன்னா நம்ம எப்படி பகவானை பத்தி தெரிஞ்சுக்கோம்? கிருஷ்ணா என்னென்ன அவதாரம் பண்ணாங்க, என்ன லீலை பண்ணியிருக்காங்க, அது மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்க, எப்படி நமக்கு தெரியும்? நம்மளை வந்து கட்டுண்ட ஆத்மாக்கள், நம்ம பந்தப்பட்ட வாழ்க்கையில் இருக்க பௌதிக உலகத்தில் நம்மளை விடுவிக்கிறதுக்காக தான் பகவான் வந்து ஒவ்வொரு அவதாரம் பண்ணி அது மூலமாக நமக்கு ஆன்மீக தத்துவங்களை உணர்த்துறார். மத்ஸ்ய அவதாரத்தில் என்ன பண்ணார் சத்யவரத ராஜா, அந்த தூய்மையான பக்தரை காப்பாற்றுறார். ஸோ கிருஷ்ணா என்ன சொல்கிறார் பகவத்கீதையில், பக்தனை காப்பேன், அசுரையை அழிப்பேன், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அது வார்த்தையால் மட்டும் சொல்லலை கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில் வார்த்தையை மட்டும் சொல்லலை, நான் பக்தர்களை காப்பேன், அசுரர்களை அழிப்பேன், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவேன். அப்போ உலகம் அழிய வரும்போது சத்யவரத முனிவரை காப்பதற்காக பகவான் வந்து மீன் அவதாரம் பண்ணாங்க, வேதங்களை மீட்டு கொடுத்தாங்க, வேதங்கள்லாம் போதிக்கிறாங்க அவருக்கு சத்யவரத மகாராஜ். ஸோ அடுத்த அவதாரம் கூர்மாவதாரம். கூர்மாவதாரத்தில் இப்போ நம்ம பார்த்தோம், பகவான் வந்து பக்தர்களுக்கு தொடர்ந்து உதவி பண்ணிகிட்டே இருக்கார். தேவர்கள் வந்து பகவானை தன்னை சரணடையவர்களுக்கு பகவான் அடைக்கலம் கொடுத்துட்டே இருப்பார். யாராக இருந்தாலும் சரி, யார் பகவானை அடைக்கலம் பண்ணாலும் பகவான் வந்து அவங்களுக்கு கருணை கொடுப்பார். அது கிருஷ்ணா சொல்றார் பகவத்கீதையில், யார் வேணா என்ன சரணடையலாம், யார் வேணா என்கிட்ட வந்து பக்தி தொண்டு பண்ணலாம். மாம்பி பார்த்த பாசுத்திய ஏ பீசு பாப்பயோனி. பாப்பயோனினா ரொம்ப பாவ வாழ்க்கை வாழ்றவங்க, சூதரர்கள், இலிகுலத்தில் பிறந்தவங்க, வியாபாரிகள், பெண்கள், யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்னை சரணடைந்தால் நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன் கிருஷ்ணா சொல்கிறேன். கிருஷ்ணா வந்து யாரையும் வெறுக்கிறதில்லை, யாரையும் நிராகரிக்கிறதில்லை. கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் தன்னை சரணடையக்கூடிய ஆத்மாக்களை ஏற்றுன்றார். இதுதான் ராமாயணத்தில் சொல்வார், ராமர். விபீஷ்ணன் வந்து ராமர்கிட்ட சரணடைய வந்திருப்பார். விபீஷ்ணன் வந்து ஒரு ராட்சசன், அசுரகுலத்துல பிறந்தவர், ராவனுடைய சகோதரன். ராவணன் மிகப்பெரிய குற்றம் பண்ணிருக்கார் ராமருக்கு. சீதா தேவி தூக்கின்னு போயிட்டார், சீதா தேவி தூக்கின்னு போயிட்டு பயங்கர தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ விபீஷ்ணன் நிறைய பேர் அவருக்கு ராவணனுக்கு அறிவுரை சொல்றாங்க, ராவணன் கேட்கல. கடைசியில் விபீஷ்ணன் அவமதிக்கிறாங்க சபையில. விபீஷன் சொல்றாரு, இது தர்மம் இல்ல, இன்னொருத்தருடைய மனைவியை கடத்திட்டு வந்து வச்சிருக்கிறது மிகப்பெரிய குற்றம், ஆறு மகாபாதகமான செயல். ஆததாயினு சொல்லுவாங்க பகவத்கீதையில் வரும். ஆததாயினா, ஆததாயினா ஆறு விதமான மகா மிகப்பெரிய பாவம், பாவகாரியம். அடுத்தவங்க வீட்டுக்கு தீ வைக்கிறது, விஷம் வச்சு கொள்றது, அப்புறம் அடுத்தவங்க மனைவி அபகரிக்கிறது, அடுத்தவங்க சொத்து அபகரிக்கிறது, அடுத்தவங்க நிலத்தை அபகரிக்கிறது, இதெல்லாம் மிக மிக பாவகாரியமான செயல், கொடூரமான செயல். இப்போ விபீஷண வந்து தர்மத்தை பின்பற்றார், ரொம்ப நல்லவர், தெய்வீகமான குணம் உள்ளவர். அவர் ராவணனுக்கு அறிவுரை சொல்லும்போது ராவணன் கோபமா வரும். எப்பவுமே முட்டாளிகளுக்கு அறிவுரை சொன்னா அவன் கோபம் தான் வரும், முதல் கோபம் வரும், அகங்காரம், எனக்கு இவன் சொல்றது நான் என்ன கேட்கறது. ராவணன் செஞ்சா பரவாயில்ல, அவன் பையன் சித்தப்பான்னு கூட பார்க்காம விபீஷண வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுவார் சபையில. விபீஷண முடிவு பண்ணாரு, இந்த சபையில தர்மம் கிடையாது, நியாயம் கிடையாது, ரொம்ப அதர்மம், பகவானுக்கு எதிராக செயல்படுறாங்க, அசுரத்தன்மை அதிகமா இருக்கு, நான் இங்க இருக்கணும், மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்கணும். ராவணன் சொல்றான், நான் உனக்கு கொன்னுருவேணி, இப்படி பேசிட்டே இருந்தீனா. விபீஷ்ணா முடிவு பண்ணாரு, இவன் கையில சாகிறதுக்கு நான் ராமர் கையில போய் இறந்து போயிடலாம், இவன் கையில செத்தா எனக்கு நரகம் தான் கிடைக்கும், ராமர் கையில இருந்தா எனக்கு முக்தி மோட்சம் கிடைக்கும், அதனால நம்ம ராமர்கிட்ட போவோம், ராமர் அவங்க இன்னும் கொண்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி, இதுதான் பக்தி. நேற்று பேசியது இல்லையா, சுத்த பக்தர், தூய்மையான பக்தர். ஒரு தூய பக்தர் வந்து பகவான்கிட்ட வந்து அடைக்கலம் பண்றாரு, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம, என்ன ராமர் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலாம், அவர் தான் என்னுடைய பிரபு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. விபீஷணு நேராக ராமர் இடத்துல வர்றார், ராமர்கிட்ட சரணடைகிறதுக்காக. அப்போ விபீஷணு வந்து தன்னுடைய அவருடைய சகாக்கள் நாலு பேரோட அப்படியே ஆகாசமா இருக்குமா வர்றார், வானத்துல அப்படியே வர்றார். இங்கெல்லாம் அந்த வானர சேனைகள், சுக்ரீவன், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், ஹனுமான், ராமர், லக்ஷ்மணன், ராமலக்ஷ்மணன் உட்காந்துருக்காங்க, அவங்களை சுத்தி எல்லாரும் இருக்காங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வானரங்கள், ஜாம்பவான் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, யாரும் வர மாதிரி தெரியுது. அப்போ சுக்ரீவன் எல்லாம் சொல்ற, இவர் வந்து விபீஷணா, விபீஷணா வந்திருக்காரு. விபீஷணன் எதுக்கு இங்கே வரான், அவன் வந்து ராவணன் அமைச்சிருப்பான்னு நினைக்கிறவனு. விபீஷணன் சொல்றாரு, பகவானே நான் உங்களை சரணடைய வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கோங்க, நான் ராவணன் விட்டு வந்துட்டேன். ராமர் வந்து மற்ற பக்தர்களை பரிச்சை பண்றார், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ராமர் வந்து யாருடைய அறிவுரை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை, ராமரே முடிவு பண்ணிடலாம் விபீஷணனை ஏத்துக்கலாமா வேண்டாமா, ஏன்னா அவர் முழு முதற் கடவுள். ஆனா ராமர் வந்து இந்த பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம், இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அப்ப அவங்களுடைய நினைவை வந்து தெரிஞ்சுக்கலாம், யாரும் இன்னும் பக்தியில உன்னத நிலையில இருக்காங்க அப்படின்னு. சோ ஒவ்வொருத்தரையா கேட்கிறார், முதல் சுக்ரீவன். சுக்ரீவன் சொல்றாரு, ராமா இவனை ஏத்துக்கவே கூடாது, நம்ம இவன் ஒரு அசுரன் ராட்சசன், இவன் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கான், நாளைக்கு நம்ம ராவணன் கூட யுத்தம் செய்யும் போது தன்னுடைய அண்ணனுக்காக வந்து அவன் பக்கம் போயிடுவான், இல்ல நம்மளே எதுக்க துணிஞ்சிருவான், நம்மளே கொல்ல தயங்க மாட்டான், அதனால இவனை ஒருபோதும் ஏத்துக்கூடாது, இவனை கொல்லணும் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றாரு. சுக்ரீவன் சொன்னே எல்லாரும் ஆமா ஆமா கரெக்டு, எங்க ராஜா சுக்ரீவன் சொல்றதுதான் சரி அப்படின்னு அங்கதன் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, நலன், நீலன், ஜாம்பவான். ராமர் வந்து ஹனுமான் கேக்குறாரு, ஹனுமான் நீ என்ன நினைக்கிற. ஹனுமான் சொல்றாரு, பகவானே உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் நீங்க வந்து எங்களை பரீட்சை பண்றீங்க, எங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து எங்ககிட்ட கேக்குறீங்க, எனக்கு என்ன தோணுதுங்கிறத விட நான் என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு தாழ்மையான கருத்து என்னன்னா, இவர் வந்து நம்மகிட்ட சரணடைய வந்திருக்கார், கூப்பிய கரங்களோட வந்திருக்கார், அப்ப இவர் நம்மளை ஏத்துக்கணும், நம்ம ஏத்துக்கணும், இவரை நிராகரிக்க கூடாது, அவரை பார்த்தா அப்படி ஏமாத்துற மாதிரி தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அனுமன் லங்கைக்கு போயிருக்கார், சீதாதேவி பார்க்க போகும்போது விபீஷணனுடைய அரண்மனைக்கு போயிருந்தார், மற்ற அரண்மனைகளுக்கெல்லாம் போயிருந்தார், ராவனுடைய அரண்மனைக்கெல்லாம், அங்கெல்லாம் அசுர குணம் நல்லாவே தெரிஞ்சது அவருக்கு. ஆனா விபீஷணனுடைய அரண்மனையில சாத்வீகமான குணம் இருந்தது, அங்க துளசி மகாராணியெல்லாம் இருந்தாங்க, ஒரு தர்மத்தை பின்பற்றிட்டு இருந்தார், அதனால விபீஷணன் மேல ஹனுமானுக்கு முன்னாடியே அவரை பற்றி தெரிஞ்சிருந்தார். அனுமானம் சொல்றாரு, விபீஷன் நம்ம ஏத்துக்கலாம். ராமர் உடனே சந்தோஷமா சொல்றாரு, கரெக்ட், இதைத்தான் நான் நினைச்சேன். அனுமான் விபீஷனை வந்து நான் என்கிட்ட சரணடைய வந்த ஆத்மாவனை எப்படி நிராகரிக்க முடியும்? ராமர் ரொம்ப அழகா சொல்றாரு. இப்போ ராவணன் வந்து, ராமா நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை சரணடைறேன், இதோ உன்னுடைய சீதை அப்படின்னு சொன்னா நான் உடனே ராவணனை ஏத்துக்குவேங்க. பாருங்க, தன் மனைவியை தூக்கிட்டு போய் கொடுமைப்படுத்தி வச்சிருக்கிறவன அவன் வந்து தன் சரணாகதி பிராப்தம் பண்ணா கூட அவனையும் பகவான் ஏத்துக்க தயாரா இருக்காரு. இதுதான் பகவானுடைய கருணை, காரணமற்ற கருணை. இப்படி ஓரொரு அவதாரத்திலையும், பகவானுடைய ஓரொரு அவதாரத்திலையும் அவருடைய மகிமைகள், அவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிய வரும்போது தான், அப்பா பகவான் இவ்வளவு கருணை வாய்ந்தவரா, இவ்வளவு அன்பானவரா, அவரை விட்டுட்டு வந்துட்டோமே நம்ம அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கும் அந்த பக்தருடைய பக்தி, இந்த அனுமான்லாம் வந்து எப்படி பகவான் மேல அன்பு வச்சிருந்தாங்க, எவ்வளவு தூரம் சேவை பண்ணாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது தான், கேட்கும்போது தான் நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பக்தி வரும். தூய பக்தருடைய சரித்திரம்லாம் கேட்கறோம் இல்லையா, ஹனுமான், பரீட்சித் மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், இவங்களுடைய தத்துவங்கள், இவங்களுடைய போதனைகள், இவங்களுடைய வழிமுறைகளை நம்மளும் பின்பற்றணும்னா நம்மளும் படிப்படியாக பக்தியில் வளர்ச்சி அடையலாம், முன்னேற்றம் அடையலாம். ஸோ இப்படி பகவானுடைய ஓரொரு அவதாரத்திலையும், மத்ஸ அவதாரமாகட்டும், கூர்ம அவதாரமாகட்டும், ஏதோ ஒரு தத்துவம், ஏதோ ஒரு விஷயங்களை வந்து பகவான் நமக்கு போதிக்காமல் இருக்க மாட்டார். அந்த ஒரு லீலை மூலமாக பகவானுடைய ஒரு லீலை பல விஷயங்களை, பல தத்துவங்களை அதில் உள்ள அடங்கியிருக்கும் ஒரு லீலையில். அந்த ஒரு லீலை பண்ணுறது மூலமாக மிக உன்னதமான ஆன்மீக தத்துவங்களை பகவான் நமக்கு போதிக்கிறார். ஸோ இந்த வராக அவதாரம், இந்த வராக அவதாரம் வந்து ஹிரண்யாக்ஷன், இந்த படைப்பின் ஆரம்பத்தில் மிக பயங்கரமான ராட்சசர் ரெண்டு பேர், ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, திதியோடைய பசங்க ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு. ஸோ ஹிரண்யாக்ஷனுக்கு பெரிய ரொம்ப பேராசை, மிகப்பெரிய பேராசை. என்ன பேராசின்னா, அவனுக்கு தன்னுடைய சகோதரன் ஹிரண்யகசிபுடைய புகழ் மூணு உலகத்துக்கு பரவணும், எங்களை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், நாங்கள் தான் கடவுள், என்னுடைய சகோதரன் தான் கடவுள், நாங்கள் தான் கடவுள், நாங்கள் தான் எல்லாமே, எங்களால் எல்லாமே பண்ண முடியும், எங்களை மீறி தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு பயங்கரமான பேராசை வந்து, அதனால் ஒரு பெரிய கதாயுதம், ஒரு பெரிய கதாயுதத்தை எடுத்து தன் தோளில் வச்சுட்டு எல்லா பக்கம் சவால் விடுறான், என்னை ஜெயிக்க யார் இருக்காங்க. உண்மையுமே அவன் பயங்கரமான அசுரன், தேவர்கள்லாம் பயந்து ஓடிட்டான் அவன் பார்த்து, தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் பயப்படுவாங்க, அப்பேற்பட்ட ராட்சசனும் ஹிரண்யாக்ஷன். இந்த அசுரர்களுடைய வேலை என்னன்னா, முதல்ல வந்து ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கு வந்து வேர், வேர் ரொம்ப முக்கியம், மரத்தில் நிறைய கிளைகள்லாம் இருக்கும், கிளைகள், பழங்கள், பூக்கள் இதெல்லாம் இருக்கும், அது நல்லா செழுமையாக இருக்கணும், அந்த வேர் நல்லா இருக்கணும். அந்த வேர் எப்படி ஒரு மரத்துக்கு வேரோ, அதுபோல தான் தர்ம காரியங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கு எல்லாம் வேர் வந்து பகவான் கிருஷ்ணர், பகவான். அந்த வேரை வெட்டிட்டோன்னா எல்லாமே நின்று போயிடும். அப்ப அசுரனுடைய நோக்கம் என்னது, கிருஷ்ணாவை கொல்லணும், விஷ்ணு, விஷ்ணு எங்க எதிரி, விஷ்ணு அழிக்கணும். அப்புறம் அவங்களுடைய வேலையில என்னது, தர்ம காரியங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது, யாரும் வந்து யாகம் செய்யக்கூடாது, தவங்கள் பண்ணக்கூடாது, விரதங்கள் இருக்கக்கூடாது, பிராமணர்களுடைய கலாச்சாரம் பின்பற்ற, பிராமணர்களும் இருக்கக்கூடாது, பிராமண கலாச்சாரமே இருக்கக்கூடாது, எல்லாருமே அசுரர்களை, அசுரருடைய எண்ணிக்கை அதிகமாகணும், அசுரர்கள் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணணும். இப்ப அப்படிதான் நடக்குது கலியுகத்துல, கலியுகத்தில் வந்து எல்லா பிராமண கலாச்சாரம், வேத நாகரிகம், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே போயிட்டே இருக்கு. காரணம் என்னது, நம்ம சாஸ்திரத்தை பின்பற்றுறது, தர்மத்தை பின்பற்றுறது இல்லை, பகவானை ஏற்றுக்கொள்ளதில்லை. அப்போ அசுர, அசுர வாழ்க்கை தான் இப்போ நடத்திட்டு இருக்கோம், அசுரத்தனமான வாழ்க்கை தான் போயின்னு இருக்கு உலகம் முழுவதும். அதனால தான் பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் வந்து திரும்பவும் நம்மளை தெய்வீகமான வாழ்க்கை கூட்டிட்டு, அசுரத்தனமான வாழ்க்கையிலேருந்து தெய்வீகமான பாதைக்கு அழைச்சிட்டு வராங்க. ஹிரண்யாக்ஷன் மாதிரி உள்ளவங்க வேலை என்னது, அசுரத்தனமான வாழ்க்கை கழிச்சிட்டு போறது. ஹிரண்யகசிபு யாரு, பிரகலாதருடைய அப்பா. ஹிரண்யகசிபு நோக்கம் என்னது, தான் தன்னை தான் வழிபடணும், தான் தான் கடவுள், அவன் தான் எல்லாமே, அவனுக்கு பொய் அகங்காரம், அகங்காரங்கிறது இருக்கு நம்ம எல்லாருக்கும். இந்த அகங்காரத்துல ரெண்டு இருக்கு, உண்மையான அகங்காரம், பொய் அகங்காரம். உண்மையான அகங்காரம், நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், நான்கிறது அகங்காரம், கிருஷ்ணாவுடைய சேவகங்கிறது உண்மையான அகங்காரம். பொய் அகங்காரம், நான் தான், நான் தான், நானே அனுபவிக்கணும், நானே எஜமானா இருக்கணும், நானே எல்லாத்துக்கும் காரணமா இருக்கணும், தான் பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரம் என்ன கசி போட்டு, அப்ப என்ன பண்ணாவன், எல்லா விதமான விஷயங்களையும் நிறுத்தினான். பிராமணர்கள் அவங்க தர்மங்களை ஒழுங்கா பண்ண முடியல, முனிவர்கள் ரிஷிகள்லாம் கஷ்டப்படுறாங்க, தேவர்கள்லாம் எதுவுமே செய்ய முடியல, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டான், எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. ஏறக்குறைய எல்லாமே அழிஞ்சிச்சு. கோயில்களை வந்து என்னதான் வழிபடணும், என்னுடைய நாமத்தை என்னுடைய மந்திரத்தை தான் சொல்லணும். இப்பதான் அப்படி கலியுகத்துல பார்ப்பதான் நடக்குது. பகவானை விட்டுட்டு ஏதேதோ சாமியாருடைய மந்திரம்லாம் சொல்லுவாங்க, ஏதேதோ சாமியார கடவுள அவதாரம் சொல்லுவாங்க, உண்மையான சாஸ்திரங்களை பின்பற்ற மாட்டாங்க, உண்மையான சாஸ்திர விதிகளை என்ன சொல்லியிருக்கு அதை பின்பற்ற மாட்டாங்க, அதை படிக்க மாட்டாங்க. முட்டாள்கள் வந்து முட்டாள்களால் வழிநடத்தப்படுறாங்க. இதை அப்படி நடந்துட்டு இருக்கு கலியுகத்துல. அதனால கலியுகத்துல வந்து கிருஷ்ண பக்தி மிக மிக அவசியமான ஒன்று, மிக மிக அவசியமான ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்று. நம்ம எல்லாம் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா, இந்த பௌதிக துன்பத்திலிருந்து இந்த அசுரல் இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியரை வந்து நம்ம சரணடையணும், அவங்க சொல்றத அப்படியே பின்பற்றணும். அப்பதான் நம்ம தப்பிச்சுக்குவோம், இல்லாட்டி நம்மளும் அந்த அசுர கூட்டத்தில் மாட்டிக்குவோம். ரொம்ப கவனமா இருக்கும். அப்ப இந்த இரண்யாக்ஷன் என்ன பண்ணா, தன்னுடைய சகோதரனுடைய புகழுக்காக வேண்டி இவனுக்கு ரொம்ப பேராசை, இந்த மூணு உலகத்தையும் தன் சகோதரனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சவால் விடுறான் எல்லாருக்கும். யாரோ தைரியம் இருந்தால் என் கூட சண்டை போடுவாங்க. அப்புறம் அவனுடைய அசுரனுடைய நோக்கம் என்னதுன்னா, பிராமணர்கள் பொது ஜனங்க பக்தர்கள் இவங்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணும், நிம்மதியாக இருக்கக்கூடாது. அப்போதான் இந்த விஷ்ணு கோவம் வந்து நம்ம கூட சண்டை போட வருவான், அப்போ அவனை கொண்டுடலாம். இதுதான் அவங்க ஐடியா, அவங்கள திட்டுவான் தான். அப்போ அவன் என்ன பண்ணா, பூமியை பூமாதேவி பூமியை எடுத்துகிட்டு போய் கர்ப்ப கடலில் போய் ஆழத்தில் போட்டுறான். பூமி கர்ப்ப கடல் ஆழத்தில் போட்டதுனால ஜனங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தேவர்கள்லாம் அவங்க கடமையை ஒழுங்காக செய்ய முடியல. இப்போ எல்லாரும் பிரம்மதேவர் இடத்துலருந்து பிரார்த்திக்கிறாங்க. பிரம்மதேவர் என்ன பண்ண, இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணதுக்கப்புறம் ரெண்டு, ஒரு ஆண் ஒரு பெண், சாய்பூ மனு அண்ட் சத்ரூபா, சாய்பூ மனு சத்ரூபா ரெண்டு பேரும் வந்து பிரம்மாட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. தந்தையே நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு என்ன கட்டளை, நாங்கள் என்ன செய்யணும், எங்கிட்ட நீங்கள் என்ன சேவை கொடுக்குறீங்க எங்களுக்கு. இப்போ பிரம்மா சொன்னார், நீங்கள் வந்து நல்ல சந்ததிகள் உற்பத்தி பண்ணுங்க, தர்மத்தின் வழியில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல சந்ததிகள் உற்பத்தி பண்ணி எல்லாரையும் வந்து தர்மத்தின் வழியில் நடத்துங்க. சரி, அப்போ நாங்கள் எங்கே போகிறது, எங்கே போய் பண்ணணும், பூமி தான் இல்லையே இப்போ. அதான் அந்த ராட்சசன் போய் அடியில் வச்சுட்டான் கடல் கடியில், கர்ப்ப கடலில். ஸோ பிரம்மா யோசிக்கிறார், என்ன பண்ணுறது இப்போ, பூமாதேவியே இந்த ராட்சசன் தூக்கின்னு போயிட்டான். இப்போ ஜனங்களும் கஷ்டப்படுறாங்க, நம்ம தர்மத்தை ஒழுங்காக பண்ண முடியல, தேவர்களும் ஒன்றும் செய்ய முடியல, எல்லோரும் பயந்துட்டு இருக்கான். இரண்யாக்ஷன் என்ன கஷ்டப்புக்கு, அப்போ பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறார், என்ன சரி பிரம்மாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது என்ன பண்ணலாம். அப்போது அவருடைய மூக்கு துவாரத்துலேருந்து நாசிலேருந்து ஒரு சின்ன கொசு மாதிரி, ஒரு பூச்சி மாதிரி ஒன்று வெளியே வந்து பிரம்மா பார்த்துட்டு இருக்காரு, என்ன இது வித்தியாசமாக இருக்குது அப்படியே வெளியில் வரைச்ச வரைச்சி அது பெருசாகிட்டே இருக்கு, பெருசாகி ஒரு காட்டு பன்றி. யார் இது, யாராக இருக்கும் இது, ஏன் என்னுடைய மூக்குலேருந்து வெளியே வந்தது, ஏன் இப்படி ரூபம் பெருசாகிட்டே இருக்குது. பார்த்தா நேற்று பேசின மாதிரி மேரு மலை, அந்த மந்தார மலை இருக்கு இல்லையா, இந்த மந்தார மலை அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான ரூபம். மலைகளில் வந்து மலைகள் வந்து நிறைய மரங்கள்லாம் இருக்கும், பெரிய பெரிய மரங்கள், பெரிய பெரிய பிரம்மாண்டமான மரங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ரோமம், உடலில் மயிர்கள், அந்த காட்டுப்பன்றி ரெண்டு கொம்பு இருக்கு, இப்படி இப்படி வாழை சுருட்டு சத்தம் போடுது, கர்ஜிக்குது, பயங்கரமான கர்ஜனை சத்தம்லாம் விடுது. இப்போ பிரம்மா புரிஞ்சின்றாரு, இது வந்து பகவான் தான், பகவான் தான் இது அப்படின்னு புரிஞ்சுட்டு பிரார்த்தனை பண்ணுறாரு. தென் எல்லா கிரகத்திலையும் உள்ளவங்க, சத்தியலோகம், ரிஷிகளோட உலகம், ரிஷிகளோட லோகம், தபோலோகம், ஜனலோகம், இந்த மாதிரி உலகத்தில் உள்ள ரிஷிகள் முனிவர்கள்லாம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. பகவானே, இந்த உங்களுடைய மயிர்கூச்சல் எல்லாம் இருக்குல்ல, அந்த உடலில் உள்ள அந்த மயிர்கள்லாம் வந்து உங்களை அந்த மயிர்கூச்சல்லேருந்து வேதங்கள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பகவான் வந்து மிக உன்னதமான பிரார்த்தனைகளால் பாடுறாங்க. பகவான் என்ன பண்ணுறாரு, மேலும் அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தன்னுடைய வாழை சுரட்டி அடித்து பயங்கரமான சப்தத்தை எழுப்புறார். அப்போ அவங்களுக்கு இன்னும் உறுதியாயிடுது, இது பகவான் தான், இந்த மாதிரி அமானுஷ்யமான செயலை ரூபத்தை யாராலும் எடுக்க முடியும், இந்த மாதிரி அமானுஷ்யமான ரூபத்தையும் சக்திகளையும் யாராலும் வெளிப்படுத்த முடியாது, எப்பேற்பட்ட தவம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும். அதனால அவங்க புரிஞ்சுக்கிட்டு பகவானை வந்து வேத மந்திரங்களை ஓதி துதித்து பாடுறாங்க. தென் பகவான் என்ன பண்ணார், அப்படியே சமுத்திரத்தில் குதிக்கிறார். அந்த ஒரு பெரிய மலை வந்து சமுத்திரத்தில் விழுந்தா என்ன ஆகும், சமுத்திரத்தையும் ரெண்டா வெட்டுற மாதிரி, ரெண்டு பீஸ் ஆயிருக்கும், பீஸ் பீஸா வெட்டுற மாதிரி. சமுத்திர தேவன் பிரார்த்திக்கிறார் பகவான் இடத்துல, அங்குள்ள உயிரினங்கள் இங்கே அங்கேயும் ஓடுது பயந்து போய் அப்படி ஜம்ப் பண்ணி நீச்சல் தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க, அப்படி மேலே ஏறி குதிப்பாங்க தண்ணியில, ஜம்ப் ஜம்ப் பண்ணி குதிப்பாங்க, டைவ் அடிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பகவான் வந்து அப்படி ஜம்ப் பண்ணி டைவ் அடிச்சு உள்ள போற சமுத்திரத்துக்குள்ள. இதுக்கடையில அந்த இரண்யாட்சி என்ன பண்றான், அவன் தான் சவால் விட்டுட்டு இருக்கான். அவன் வருணன் கிட்ட போனான், ஏய் வருணராஜா என் கூட சண்டை போடுவா நீ, உனக்கு தைரியம் இருக்கா? வருணன் புரிஞ்சதே ரொம்ப அகங்காரம் பிடிச்சவனா இருக்கானே, உனக்கு எவ்வளவு அகங்காரம். அவர் சொன்னாரு, ஏப்பா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால உனக்கு சமமான சண்டை போட முடியாது, உனக்கு சண்டை போட ஏத்தாலும் விஷ்ணு தான், நீ விஷ்ணுகிட்ட போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. அப்போ தேடிலே வரான் இரண்யாட்சி, அந்த விஷ்ணு எங்க இருப்பாரு? வழியில நாரத முனி வருவாரு, நாரதா எங்க விஷ்ணு, உன்னுடைய விஷ்ணு எங்க? இப்ப வந்து அவர் ஒரு காட்டு பண்டியோட வடிவு எடுத்திருக்கிறாரு, நீ கொண்டு போய் வச்சிருக்கியா பூமி ஜலத்துல, கர்ப்ப ஜலத்துல, கர்ப்ப கடல்ல அதை எடுக்க போயிட்டு இருக்காரு, அங்கேயா போயிட்டு இருக்காரு, இந்த போறேண்ணா போய் அவன் உண்டியில நாக்கிடுறேன் அப்படின்னு இரண்யாட்சி வந்து பயங்கர கோபமா கதை எடுத்துட்டு வரான் பகவான்கிட்ட சண்டை போறது. பகவான் வந்து தனிக்குள்ள போய் அந்த பூமி மேல எடுத்துன்னு வருது, திட்டான் பகவான். பகவான் வந்துட்டு இருக்கும்போது, ஏய் காட்டு பண்டி வடியில் இருக்கிற விஷ்ணு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஏன் என்னை பார்த்து ஓடி ஒளியிற, தைரியம் தான் முன்னாடி வந்து சண்டை போடு. பகவான் வந்து சொல்றது காதிலே வாங்கிக்கல, ஏன்னா அவருக்கு இப்போ என்ன வேலை, முதல்ல பூமியை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும், பூமியை வந்து திரும்ப அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். இவன் கத்திகிட்டே இருக்கான், சில சமயம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏன்டா நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், சில சில சமயம் சொல்லுவோம் பழமொழி, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா என்ன சூரியன் கஷ்டமா என்ன. அந்த மாதிரி சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி பகவான் பார்த்து குலைச்சுட்டே இருக்கான். உனக்கு 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 வீரம் இல்லை, நீ கோழையா, நான் சண்டை கூப்பிட நீ பாட்டு போயிட்டே இருக்க, நீ அவனே இவனே அப்படின்னு பகவான் வந்து மோசமான வார்த்தைகளாக திட்டான். பகவான் பொறுமையாக கேட்டுட்டே இருந்தேன், நான் வந்து பூமியை கொண்டு போய் வச்சுட்டார் வச்சுட்டு, இப்ப என்ன உனக்கு என் கூட சண்டை போடணுமா, சரிவா சண்டை போடலாம், ரெண்டு பேருக்கு சண்டை, பயங்கரமான யுத்தம் இரண்யாட்சனுக்கும் வராகதேவுக்கும். வராகதேவ் ஒரு கதை எடுத்துட்டாரு, ரெண்டு பேருக்கும் அப்படி சண்டை, கதையில சண்டை போடுறாங்க. எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்காங்க மேல இருந்து, இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், கந்தர்வர்கள், கிண்ணர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதர்கள், யக்ஷர்கள், அப்சரசுகள், தேவதைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவனு பயந்து போய் அவங்க எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ பகவான் வந்து அவனை வதம் செஞ்சிருவாருங்கிற நம்பிக்கையில் எல்லாம் அந்த யுத்தத்தை பார்த்துட்டு இருக்காங்க. பகவான் அவங்க கூட பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு ஒரு கதையால் தாக்கிக்கிறாங்க. இந்த இரண்யாட்சி வந்து பகவானுடைய மார்பு நோக்கி கதையை விடுறான் அடிக்கிறதுக்காக, பகவான் தன்னுடைய கதையால் அதை விளக்கிடுறார். இப்படி மாறி மாறி சண்டை நடக்குது, சண்டை ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்கு, ரொம்ப டைம் போயிட்டே இருக்கு. தேவரெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, எப்போ பகவான் கொல்ல போறாரு, அசுரன் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு சமயம் பகவானுடைய கையில இருந்து கதை நழுவி கீழே விழுந்துரும், ஐயோ பகவானே அப்படின்னு தேவர்கள்லாம் பயந்து போயிடுறாங்க. இந்த இரண்யாட்சி வந்து யுத்த தர்மம் தெரிஞ்சவன், யுத்த தர்மம் என்னன்னா நிற ஆயுதம் இல்லாதவங்களும் தாக்க மாட்டாங்க, அந்த கதையை எடுத்துன்னு வா அப்படின்னு பகவான்கிட்ட சொல்றான், திரும்ப சண்டை போடலாம். சோ இப்படி அவன் சேலஞ்ச் பண்றான், பகவான் சவால் விடுறான். பகவானும் அவன் கூட ஒரு சாதாரண நபர்கள் கூட சண்டை போடுற மாதிரி, ரெண்டு பேரும் சண்டை போடுக்கிற மாதிரி சண்டை போட்டுருக்காரு. பகவான் வந்து பிரபுபா வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். பிரபுபா என்ன சொல்லுவாருன்னா, கிருஷ்ணா கிட்ட வந்து எல்லா விதமான ரசங்களும் இருக்கு, விளையாடுறது, சண்டை போடுறது, திருடுறது, பொய் சொல்றது, இந்த எல்லா குணங்களும் கிருஷ்ணாகிட்ட இருக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு எப்படி வரும், நம்மகிட்ட எப்படி வரும், நம்மகிட்டையும் சண்டை போடணும்னு என்ன இருக்கு, பொய் சொல்லணும்னு என்ன இருக்கு, திருநங்குற என்ன இருக்கு, இதெல்லாம் எங்கிருந்து வருது, இதெல்லாம் கிருஷ்ணாட்ட இருக்கு, கிருஷ்ணாட்ட இருக்கு. ஸோ கிருஷ்ணா சண்டை போடணும்னு நினைச்சா யார் அவர் கூட சண்டை போடுவாங்க, கோலோக விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் கூட யாருமே சண்டை போட மாட்டாங்க, கிருஷ்ணா கூட விளையாட்டு கூட யாரும் சண்டை போட மாட்டாங்க வைகுண்டத்தில். ஏன்னா வைகுண்டத்தில் இருக்கிறவங்களும் கிருஷ்ணாவுக்கு பணிவான சேவை பண்ணக்கூடியவங்க, கோலோக விருந்தாவனத்தில் கிருஷ்ணன் மேலே ரொம்ப ரொம்ப அன்போட சேவை பண்ணக்கூடியவங்க, யார் சண்டை போடுவாங்க? அப்போ கிருஷ்ணா எப்படி சண்டை போடணுங்கிற அந்த வீரம் அவருக்கு, அவருக்கு வீரம் இருக்கு இல்லையா, வீரம் காமிக்கணும்ல, அது யார்கிட்ட போய் காமிக்க முடியும்? கிருஷ்ணா எப்படி அதை அந்த 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 சண்டை போட்டு வீரம் அந்த விளையாட்டை எப்படி கிருஷ்ணா வந்து அனுபவிக்க முடியும்? அது இந்த மாதிரி ஜட உலகத்தில் தன்னுடைய பக்தர்களை அமைச்சு அவங்க கூட சண்டை போடுற, இல்ல படிச்சோம் ஜெயன் விஜயன், ஜெயன் விஜயன் ரெண்டு பேரும் கிருஷ்ணா வந்து இந்த உலகத்துக்கு அமைச்சரு. போங்க, நான் வந்து உங்க நீங்க வந்து என்னை எதிர்த்து எதிர்த்து எங்க வைகுண்ட வரீங்களா? என்னுடைய கிருஷ்ணா சொல்றாரு, நீ வந்து மூணு தலைமுறைக்கு எனக்கு எதிரியா நினைச்சுக்கிட்டீங்கன்னா வந்துடலாம், இல்லை எனக்கு பக்தி பண்ணி வரணும்னு நினைச்சா நிறைய டைம் ஆகும், இல்லை இல்லை கிருஷ்ணா நாங்கள் சீக்கிரம் உங்க கிட்ட வரணும், அப்போ நீங்க எதிர்த்துக்கோங்க. இல்லாட்டி யார் பகவான் எதிர்க்க முடியும்? யாரால பகவான் எதிர்க்க முடியும்? யாரால பகவான் பண்ணி நிற்க முடியாது? பகவானுடைய அனுமதி இல்லாம எப்பேற்பட்ட அசுரர்களும் பகவான் பண்ணி நிற்க முடியாது, முழு முதற் கடவுள். அப்போ கிருஷ்ணா வந்து இந்த சண்டை போடணுங்கிற அந்த வீரம், அந்த விளையாட்டு வந்து கிருஷ்ணா இந்த உலகத்துல வந்து நடத்துறாரு. அது ஒரு காரணம் இல்லையா? ஏன்னா அங்கேயாவது கிருஷ்ணா கூட சண்டை போட மாட்டாங்க. நீங்க பாவத்துல படிச்சிருக்கீங்களா? கிருஷ்ணாவுடைய நண்பர்கள் ஆயிரம் குள்ள சிறுவர்கள் வந்து கிருஷ்ணா கூட சண்டை போட்டாங்க, கிருஷ்ணர் அடிக்க போயிட்டாங்க. படிச்சு எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ராமாயணத்துல வந்து நாலு பேர் பரதன் சத்ருகன்லாம் இருந்தாங்க, ராம் லக்ஷ்மணன் ரெண்டு பேர், நாலு பேர் சண்டை போட்டு ராமர் அடிக்க போயிட்டாங்க. படிச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா? மாறாக அவங்க நாலு பேருக்கு, நாலு பேருக்கு இல்லை, ராமாயணத்துல எல்லாருக்கும் ராமர் தான் உயிர். அவருடைய சகோதரர் ஆகட்டும், அப்பா ஆகட்டும், அந்த அயோத்தியாவுடைய பிரஜைகள் ஆகட்டும், யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே வந்து ராமர் தான் உயிர். அப்ப ராமாயணத்துல எங்கேயும் பார்க்கல நம்ம ராமர் கூட யாரும் சண்டை போடுற மாதிரி இல்லையா? பக்தர்கள் எப்பவுமே பகவான் கூட சண்டை போட மாட்டாங்க, பகவானுக்கு அன்பு தொண்டு தான் செய்வாங்க. அசுரர்கள் தான் பகவானோட சண்டை போடணும்னு விரும்புவாங்க, பகவான் எதுக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப என்ன, அங்க வந்து கோல வண்டானத்துல யாருமே கிருஷ்ணா கூட சண்டை போட மாட்டாங்க, வைகுண்டத்துல யாருமே பகவான் எதிர்க்க மாட்டாங்க. ஒருத்தர் ஏன் பகவான் எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க? எப்ப பகவான் மேல பொறாமை வருதோ அப்பதான் பகவான் எதிர்க்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த எண்ணம் இருக்கிறவங்க எப்படி வைகுண்டத்துல முதலா இருக்க முடியும் இல்லையா? பகவான் மேல பகவான் எதிர்க்கணும், இல்ல பகவான் மேல பொறாமை வருது, இல்ல பகவான் மாதிரியே நானும் ஆகணும்னு நினைச்சா வைகுண்டத்துல இருக்கவே முடியாது, நம்ம இங்க வந்துடுவோம், ஜட உலகத்துக்கு வந்துடுவோம். இதுதான் பாயிண்ட், விஷயம் அதுதான். சோ அதனால கிருஷ்ணா என்ன பண்றாரு, அங்க யாருமே அவர் கூட சண்டை போட மாட்டாங்க. இங்க வந்து கிருஷ்ணா இரண்யாட்சி கூட சண்டை போடுற, தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு, என்னடா அது இப்படி அவர் கூட சண்டை போட்டே இருக்காரு, டைம் ஆயிட்டே இருக்கு. பிரம்மதேவர் சொல்றாரு, பகவானே இப்போ இரவு நேரம் வரப்போகுது, இந்த அசுரர்களுக்கு வந்து இரவுல ரொம்ப பலம் அதிகமாக இருக்கு. அசுரர் வந்து இரவுல தான், இந்த பேய் அசுரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த தம குணத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து நைட்டு தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, பலமாக இருப்பாங்க, பகலில் பார்த்தா தூங்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அசுர குணம். அப்போ அந்த அசுரன் வந்து இயல்பாகவே இரவு நேரங்களில் நிறைய சக்தி பெறுவாங்க. பகவானுடைய சக்திக்கு முன்னாடி அவன் எப்போ சக்தி பெற்றால் அந்த ஒன்றும் ஈடேனே ஆகாது. பகவான் இருக்கக்கூடிய சக்திக்கு அசுர சக்தி முன்னாடி நிற்க முடியாது. ஆனாலும் பிரம்மா வந்து பிரார்த்திக்கிறார் பகவான் இடத்துல, அவனை சீக்கிரம் வதம் பண்ணுங்க, நீங்க போதும் அவன்கிட்ட சண்டை போட்டதெல்லாம், இது நல்ல நேரம், இப்போ இந்த நேரத்தில் அவனை கொண்டுடுங்க நீங்க. இப்போ தேவர்களை மகிழ்விக்கிறதுக்காக பகவான் வந்து இரண்யாட்சன் வதம் செய்கிறார். ஸோ இரண்யாட்சன் வதம் செய்யப்பட்டவொடனே தேவர்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், இப்படியே மேலேருந்து பூக்களை எல்லாம் மழையா பொழியிறாங்க பகவான் மேல. ஜாய் சிவராகதே பகவான் கி ஜாய், சிவராகதே பகவான் கி ஜாய், சிவராகதே பகவான் கி சொல்லி பகவானை புகழ் பாடுறாங்க. ஸோ எப்படி பகவான் வந்து இரண்யாட்சன் வதம் பண்ணார், இரண்யாட்சன் வதம் பண்ணி பூமியை வந்து பக்தர் பூமாதேவி கிருஷ்ணாவுடைய பக்தை, மிகச்சிறந்த பக்தை. ஸோ பூமியை ப்ரொடெக்ட் பண்ணார், பூமியை காப்பாற்றினார், பக்தர்களை காத்தார், இரண்யாட்சனுங்கிற அசுரனை வதம் பண்ணார். அந்த அசுரனால தர்மங்கள் சீர்குலைந்திருந்து தர்மத்தை திரும்பவும் ஸ்தாபனம் பண்ணார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுக யுகம் தோறும் பகவான் அவதரிக்கிறார். ஸோ இந்த இரண்யாட்சன் இந்த தத்துவம் என்னது இந்த கதையில, இந்த சரித்திரத்தில் இரண்யாட்சன் வந்து பேராசை, இந்த பேராசைங்கிற குணம் இருக்கு இல்லையா, அதுதான் இரண்யாட்சன். நம்மகிட்ட பேராசைங்கிற குணம் இருந்ததுன்னா நம்ம இரண்யாட்சன் தான், நம்ம இருதயத்துக்குள்ள இரண்யாட்சன் இருக்கார், ஒளிஞ்சிட்டு இருக்கார், அடிக்கடி எப்படியே வெளியே வரும் பேராசை வந்து. ஆசை வேற பேராசை வேற, பேராசைன்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது, நான் கோடீஸ்வரன் ஆகணும், நான் நிறைய சொத்து சேர்க்கணும், எனக்கு நிறைய புகழ் வரணும், பேர் கிடைக்கணும், அது இது ஒரு லிஸ்டே வச்சுருப்பாங்க, அதுதான் பேராசை. அத்தியாவசியமான தேவைகளுக்கு விட்டுட்டு பக்தி பண்ணுறதுக்கு என்ன தேவையோ, பக்தி பண்ணுறதுக்கு என்ன என்ன இயல்பான வாழ்க்கை போதுமோ அதை விட்டுட்டு பௌதிகத்தில் ரொம்ப மூழ்கி போயிருக்கிறது தான் பேராசை. அது வந்து ஆபத்தானது ஒரு பக்தனுக்கு. ஒரு பக்தருக்கு பேராசை இருந்தால் அது பௌதிக முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடங்களாக இருக்கும். ஆனால் ரூபகோஸ்வாமி என்ன சொல்கிறார் தெரியுமா, பேராசை இருக்கணும், எதில், கிருஷ்ண பக்தியில முன்னேறணும், கிருஷ்ணன் மேல அன்பு வரணும், தத்தலோல்யம் ஏகமுள்ளம் ரூபகோஸ்வாமி சொல்றாரு. நமக்கு எதுல பேராசை இருக்கணும்னா, நான் எப்படி கிருஷ்ண மேல என் அன்பு அதிகரிச்சுக்கிறது, அதுக்கு என்ன பண்றது என்ன பண்றது, அதுக்கு நிறைய ஆசைப்படணுமா? ரொம்ப அழகா சொல்ல பிரபுபாரோட உபன்யாசத்துல, கிருஷ்ணர் மேல அன்பு அடையிறதுக்கு நம்ம பே பண்ணணுமா, பணம் கொடுக்கணும். என்ன கொடுக்கறது? அதுக்குதான் பேராசை. பேராசை படணுமா, நான் கிருஷ்ணா மேல அன்பு அதிகரிச்சுக்கணும், கிருஷ்ணன் மேல எனக்கு அன்பு அதிகரிக்கணும் அப்படின்னு அதுக்கு அதிகமா ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு. கிருஷ்ணருக்கு நான் நிறைய சேவை பண்ணணும், வைஷ்ணவருக்கு நிறைய சேவை பண்ணணும், வைஷ்ணவர்ல நான் சந்தோஷப்படுத்தணும், கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்தணும், பக்தி தோன்ல நான் பக்குவம் அடையணும், இப்படி பேராசைப்படணும். நம்ம பேராசை வந்து இப்படி மாத்தணும், அப்ப அது ஆன்மீகமாயிரும். மனதுல பேராசி இருக்கிறது பௌதிகம், அது கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தினா அது ஆத்மீகம், அவ்வளவுதான் வித்தியாசம். நான் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையிறதுக்கு பேராசைப்படணும். பௌதிக விஷயங்களை முன்னேற்றத்துக்கு பேராசைப்பட்டா என்ன ஆக்சனுடைய கதிதான். கடைசியில கிருஷ்ணா மரண ரூபத்துல வருவார். கிருஷ்ணா வந்து பகவானா வருவாரு, மரண ரூபத்திலயும் வருவாரு. கிருஷ்ண பக்தியில முன்னேற்ற அடையணும் பேராசைப்படுறவங்க கிருஷ்ணா வந்து பகவானா வந்து அவர் அழைச்சின்னு போவார் வைகுண்டத்துக்கு. பௌதிகத்துல முன்னேற்ற அடையணும் பேராசைப்படுறவங்க கிருஷ்ணா வந்து மரண ரூபத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு விட்டுருவார், அவ்வளவுதான். அவன் பிறகு தோறும் அதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், தப்பிக்கவே முடியாது. அதனால இரண்யாட்சனை வந்து பகவான் தான் வதம் செய்தார். அதனால நம்ம பகவானை சரணடையணும். பகவானே, என் இதயத்தில் இருக்கிற பேராசை வந்து ஆன்மீகமா மாறணும், நான் கிருஷ்ண உடல முன்னேற்றம் அடையணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், நல்லா நாமும் ஜபிக்கணும், குற்றம் இல்லாமல் ஜபிக்கணும், கவனமாக ஜபிக்கணும், அதுக்காக ஆசைப்படணும். அதுக்கு உண்டான கருணையை கொடுங்க நீங்க. ஸோ கிருஷ்ணா வந்து ஏற்கனவே புனித நாமத்தில் இருக்கார். இந்த வராக தேவர் வந்து கலியுகத்தில் பகவானுடைய எல்லா அவதாரங்களும் இந்த நாமத்தில் இருக்குன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். நாம் நாம் ஹாரி பகுதா நிஜ சர்வசக்தி கிருஷ்ணா அப்படின்னு வரும்போது, கிருஷ்ணான்னு சொல்லும் போது எல்லா அவதாரங்களுடைய சக்தியும் கிருஷ்ணர்கிட்ட இருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் முழுமுதற் கடவுள், ஸ்வயம் பகவான். ஏதே ஜாம்சா கலோபம்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான் பாவத சொல்லுது. மற்ற அவதாரங்கள்ட்ட எல்லா சக்தியும் கிருஷ்ணாட்ட இருக்கு. அப்ப கிருஷ்ணருடைய நாமம், கிருஷ்ணருடைய சக்தி எல்லாம் அந்த நாமத்துல இருக்கு. அப்ப வராகருடைய சக்தி, நரசிம்மருடைய சக்தி, கிருஷ்ணாவுடைய சக்தி, எல்லா சக்தியும் கிருஷ்ணா அந்த நாமத்துல வச்சிருக்காரு கலியுகத்துல. சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, எல்லா கிருஷ்ணாவுடைய எல்லா சக்தியும் கிருஷ்ணாவுடைய நாமத்துல இருக்கு. இப்ப ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம வந்து சின்சியரா ரொம்ப கவனமா குற்றம் இல்லாம நம்பிக்கையோட ஜபிச்சோம்னா நம்மகிட்ட எல்லா பௌதிக குணங்களும் போயிடும். பேராசை, பொய் அகங்காரம், கர்வம், பொறாமை, காமம், கோபம், எல்லா குணங்களும் போயிடும். அதனால என்ன பண்ணணும், நம்ம வந்து கிருஷ்ண இடத்துல பிரார்த்திக்கணும், பகவானே எனக்கு வந்து